நம்ம 2020 இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திலேயே பெரிய கம்பெனி, மிகப்பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் ஆப்பிள், த லார்ஜஸ்ட் கம்பெனி. பெரிய கம்பெனி மாத்திரம் இல்லாம த ரிச்சஸ்ட் கம்பெனி, உலகத்திலேயே டாப் ஒன் கம்பெனி, மிக சிறந்த பெரிய கம்பெனி, லார்ஜஸ்ட் ரிச்சஸ்ட் கம்பெனினா ஆப்பிள் தான். அவங்களுடைய ஒரு பொருள் தொகை, அவங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 961 பில்லியன் US டாலர், 961 பில்லியன் தமிழ்ல 961 இல்லைங்களா, அவ்வளோ பில்லியன் இந்தியன் ருபீஸ் இல்லை, யூஎஸ் டாலர். ஒரு யூஎஸ் டாலர் எவ்வளோ இப்போ இந்தியன் ருபீஸில்? 71 ரூபா அப்படின்னா 961 பில்லியன்னா எவ்வளோ பெருசு இருக்கணும் யோசிச்சு பாருங்க. மிக உசரமான, மிக ஐஸ்வர்யமான, மிகப்பெரிய ஒரு ஜெயண்டாக நிற்கிற கம்பெனி இன்னைக்கு ஆப்பிள் தான். ஆனால் அந்த இவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 1975 ரெண்டு 20 வயசு பையனுங்க, காலேஜ் ட்ராப் அவுட்ஸ், காலேஜ்லேருந்து விட்டுட்டாங்க படிக்கல. அவங்க வந்து ஸ்டீவ் ஜாப் அப்படின்ற ஒரு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஓஸ்னியக் அப்படின்றவர், இவங்க ரெண்டு பேரும் அவங்க பேரண்ட்ஸ் இடம் கூட இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் கார் விடுற கேரேஜில் வந்து ஒரு சின்ன கடையை ஓப்பன் பண்ணாங்க. சின்ன கடையை ஓப்பன் பண்ணி பணம் இல்லை அவங்கக்கிட்ட, அவங்க என்ன நினச்சாங்க, ஒரு சின்ன கம்ப்யூட்டர்லாம் அந்த டைமில் எல்லாருக்கிட்டையும் இல்லை, மிலிட்ரி கிட்ட பெரிய பெரிய இவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு, நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்லாம் இல்லை அந்த காலத்தில். இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, எல்லா மனிதர் கையிலையும், சாதாரண மனிதர் கையிலையும் கம்ப்யூட்டர் இருக்கணும்னு சொல்லி ஒரு கடையை ஓப்பன் பண்ணி ஆப்பிள் 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஆனால் அது அந்த ப்ரோட்டோடைப் செய்யறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை, அதனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கிட்ட இருந்த ஒரு வோல்க்ஸ்வேகன் வண்டி, பஸ் மாதிரி சின்ன வேன் மாதிரி இருக்கும் பழைய டிசைன், அதை வித்துட்டாரு. இவர் ஸ்டீவ் ஓஸ்னியக் அவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட கால்குலேட்டர், ஹெச்பி கால்குலேட்டர் ஒன்று சின்னது இருந்துச்சு, அதை ரெண்டையும் விற்று தான் இதை பண்ணாங்க. இதை பண்ணி அவங்க இப்படித்தான் ஆரம்பிச்சது. எவ்வளோ எங்கே ஆரம்பிச்சு எங்கே போய் வந்துருக்குது பாருங்களேன், சின்னதாக கேரேஜில் காலேஜ்லேருந்து விட்டு துரத்தப்பட்ட ரெண்டு பசங்க ஆரம்பித்தது. இன்னைக்கு எவ்வளோ உசரத்தை உலகத்தையே ஆளுகிற விதத்தில் பெரிய கம்பெனி அன்னைக்கு. அவங்க வந்து சின்னதாக வளர்ந்து வரும்போது அவங்களுடைய ஷேர்ஸ் இல்லைங்களா, அவங்க ஷேர்ஸை விற்கும்போது அவங்களுடைய மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய ஷேர் ஏஜென்சிஸ் வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆப்பிளில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போது பொதுவாக பயன்படுத்தின ஒரு காரியம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கெட் ஆன் போர்ட் ஆர் கெட் பிஹைண்ட் அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு ட்ரெயினில் ஏறணும்னா அந்த ட்ரெயினில் ஏறுங்க, இல்லைன்னா பின்னாடி போயிடுவீங்க. ட்ரெயினில் ஏறிக்கோங்க, ட்ரெயின் நிற்கும் போதே ட்ரெயினில் ஏறிக்கோங்க, இல்லைன்னா பின்னாடி போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு ஒரு வார்த்தை இங்கிலீஷில். என்ன அவங்க கேட்டாங்கன்னா, பப்ளிக் எல்லாரும் இடத்துல பார்த்து நீங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது நாளைக்கு பெருசாக வரும், இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பெருசாக வரும். நிறையா பேர் யோசித்தாங்க, ரெண்டு காலேஜ் பசங்களே ஏதாவது கேரேஜில் ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னு சின்னதாக ஏதோ ஒன்று ஆரம்பித்தாங்க, அதில் போய் என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பேர் இன்வெஸ்ட் பண்ணலை, சில பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணவங்க அந்த சில பேர் இன்னைக்கு உலகத்திலேயே பில்லியனர். யாரெல்லாம் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த ஷேர்ஸில், ஏன்னா சின்னது தான் அந்த ஷேர், அதை இன்வெஸ்ட் பண்ணதில் இப்போ பில்லியனர்ஸ். அதில் ஒரு வந்து ரொனால்டு வேன் அப்படின்னு, இவங்க ரெண்டு பேர் அவர் கூட பார்ட்னராக அவரும் சேர்ந்தார். இதில் வந்து 10% ஷேர் அவர் வாங்கினார், 10% நான் வச்சுக்கிறேன். ஆனால் அவர் என்னன்னா 12 நாள்லேயே இல்லை இல்லை இது வேணான்னு சொல்லி பின்வாங்கி போயிட்டார். 12 நாள்லேயே பின்வாங்கி அந்த 10% ஷேர் அவர் வாங்கிட்டார், $500 அந்த டைமில் அந்த ஷேர். ஆனால் அவர் இப்போ அதை வெயிட் பண்ணியிருந்தார்னா அந்த $500 $96,000 பில்லியன் ஆயிருக்கும். அதனால் யோசிக்க முடியுதா, அந்த $500 இப்போ வெயிட் பண்ணியிருந்தார்னா அந்த 10% அந்த கம்பெனியில் ஷேரு 96 பில்லியன். என்ன யோசிச்சிருப்பார் ரொனால்டு வேன், யோசிச்சு யோசிச்சு அந்த மனுஷன் ஆனால் வெரி சேட். அதை விட ஒரு 10% ஷேர் பின்ன வாங்கிட்டேனே அப்படின்னு வாழ்க்கையில மனசையே உடஞ்சி போயிருப்பார். எத்தனை தடவை தன் வாழ்க்கையில ஐயோ இப்படி மிஸ் பண்ணிட்டோமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருத்தப்பட்டிருப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நம்ம படிச்சுட்டு வரோம். தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான், ஆரம்பத்துல பாக்குற அந்த சின்ன கேரேஜ்ல யூஸ்லெஸ்ஸா ரெண்டு காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆன ரெண்டு பசங்க மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு அது தெரியும். சின்ன கடுகு விதையா பாக்குறதுக்கே பெருசா இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அது வளர்ந்து 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 கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அது வளரும். கடவுளும் அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நமக்கும் முன்னேறிக்கிட்டே போனோம்னு நினைக்கிறார். அந்த ட்ரெயின் கெட் ஆன் போர்டு, ஏறுங்க ஏறுங்க, அந்த கண்டக்டர் சொல்லுவாங்க, ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் வாங்க வாங்க, இல்லைன்னா பின்தங்கி போயிருவீங்க. கடவுள் சொல்றாரு ஏறுங்க ஏறுங்க, ட்ரெயின் போகுது. அங்க நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்க இங்க பெராக் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சில பேர் அப்படி பெராக் பார்த்து ட்ரெயினை விட்டுருவாங்க. அந்த மாதிரி அது நல்லா இருக்குது, இது நான் வரேன் வரேன், ஏ சீக்கிரம் வா ட்ரெயின்ல ஏறு ஏறுன்னா. நிறைய பேர் வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று அது முக்கியம் இது முக்கியம் இது முக்கியம்னு பார்த்து அந்த ட்ரெயின் என்ன பண்ணுது, அவங்களை பின்னாடி விட்டு 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 முன்னாடி போகுது. அது ஒசரமா வளரும் போது அவங்க 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரொனால்டு மாதிரி பல தலையா அடிச்சுக்குவாங்க, ஐயோ எப்படி மிஸ் பண்ணிட்டேனே எப்படி மிஸ் பண்ணிட்டேனே அப்படி. வாழ்க்கையெல்லாம் இல்லை, நித்தியமெல்லாம் ரெக்ரெட் இருக்கும். இந்த தேவராஜ்யத்துல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணாம போயிட்டேனே, இந்த தேவராஜ்யத்துல போய் அவர் யோசிச்சிருக்கலாம் 10% இன்வெஸ்ட் இன்னும் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும். நித்தியமெல்லாம் அந்த பச்சாத்தாப்பு மக்களுக்கு இருக்கும். தேவராஜ்யானிக்கு பழைய ஒர்க் ஷாப்ல ஒரு அசிங்கமா தான் தெரியலாம், ஆனா அது மகத்தா வளரப்போகுது. அதுதான் இங்க இந்த அதிகாரத்துல அந்த சாப்டர் நம்ம பார்க்கிறோம். தாவீது அவர் ராஜாவாக நியமிக்கப்பட்டு அவர் ராஜ்யத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ராஜ்யம் ஒன்றும் பெருசா தெரியல, அந்த கேரேஜ் மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு பண்ற ஒரு சின்ன கேரேஜ் மாதிரி தான் இருக்கு. திரளான மக்கள், ஒரே ஒரு கோத்திரத்தின் யூதா கோத்திரம் தான் அவரை அபிஷேகம் பண்றாங்க. இஸ்ரவேல்ல 11 tribes, அவரை பத்தி ஒன்றும் அக்கறைப்படல, எல்லாம் அவருக்கு கவனம் செலுத்தல. ஆனா இந்த அரசன் தான் வளர்ந்து 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 முழு இஸ்ரவேலே ஆளு மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல முழு தேசங்களையும் ஆளுகிற மிகப்பெரிய ராஜாவாக வரப்போற அந்த இதை பார்க்கிறோம். இந்த 1-11 மூணு தலைப்புல பார்ப்போம். தாவீதுடைய ராஜ்யத்தின் திறப்பு விழா, ராஜ்யத்தின் திறப்பு விழா. அருமையாக இந்த வசனங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இது யாரை பத்தியோ சொல்லுதே யாரை பத்தியோ சொல்லுதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர் ஷேடோ, ஒரு டைப், ஒரு நெடல். மேசியா வரப்போற ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரொம்ப அழகாக நெடலாக தாவீது காட்டுறதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகா அதை பார்க்கலாம். பாருங்க 2 Samuel 5:4 அவர் வந்து எந்த வயசில் ராஜாவானார்னு போட்டிருக்கு, 30 வயதா இருக்கும் போது அவர் ராஜா ஆனார், ராஜாவாக அங்க அங்கீகரிக்கப்பட்டான்னு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்போ அவர் அறிவிக்கப்பட்டார், Luke 3:23 நமக்கு என்ன சொல்லுது, அவர் 30 வயது இருக்கும் போது அவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிச்சார். பாருங்களேன் ஒரு அருமையான இது தெரியுது. இங்க சொல்லப்படுது தாவீது யூதா குலத்திலிருந்து வந்தார், லூக்கா அதே தான் சொல்லுது, அவர் யூதா குலத்திலிருந்து வந்தார். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக அவர் ராஜா ஆவறதுக்கு முன்னாடியாக சின்ன பொடி பையனா இருக்கும் போது சாமியல் அவரை தேடிட்டு போய் அவர் அபிஷேகம் பண்ணார் இல்லைங்களா, யாருமே அறியாத நேரத்தில் அபிஷேகம் பண்ணார். சவுல் எங்க கொண்டுடுவானோன்னு பயந்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணார். அதே மாதிரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் நித்தியத்தில் அபிஷேகம் பிதாவினால் பண்ணாலும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஒரு குழந்தையா பிறந்தாரு. இந்த சாஸ்திரிகள் வந்து யூதர்களுடைய ராஜா எங்கே வந்து அவரை பணிந்து கொண்டு அவருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவர் ஒரு ஒரு அபிஷேகம் பண்ற மாதிரி அவர் அங்கீகரிக்கிற மாதிரி நம்ம அங்க பாக்குறோம். அருமையான இயேசுடைய ஷேடோஸ் பார்க்கிறோம். ஓகே, இந்த ராஜாவுடைய திறப்பு விழா, திறப்பு விழா, ஒரு திறப்பு விழானும் போது அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்ம ஊர்ல எல்லாம் எடுத்தோம்னா ஒரு கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறோம்னா எப்படி அமைப்பாங்க, பதவி பிரமாணம் பண்ணுவாங்க இல்லைங்களா. இப்ப லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன பண்ண வைக்கிறாங்க, இவங்கெல்லாம் எலெக்டட் கேண்டிடேட், இன்னும் 5 வருஷம் இவங்களுடைய ஆட்சி தான், இவங்க நினைச்சது தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பதவி பிரமாணம் அப்படின்னு ஒரு செரமனி அதை நடத்துகிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் அந்த லோ லாஸ்ட் டைம் அந்த எம்பிஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்த எம்பிஸ் எல்லாம் தமிழில் தான் எடுத்தாங்க பதவி பிரமாணம். டெல்லியில் எடுத்தார் அவங்களாம் எம்பிஸ் டெல்லி லோக்சபா இல்லையா, தமிழில் தான் எடுத்தாங்க. எடுக்கும் போது அவங்க கடைசியில் முடிக்கும் போது தமிழ் வாழ்க அப்படின்னு தான் சொல்லி முடித்தாங்க. அதுக்கு இவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு பிஜேபிக்காரங்களுக்கு, அவங்களுக்கு அதுக்கு விரோதமாக எழுந்துச்சு கத்துனாங்க பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம், அதுக்கு விரோதமாக அவங்களும் கத்த ஆரம்பித்தாங்க. வெரி ஃபன்னி அதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் எடுப்பார் பதவி பிரமாணம் எடுத்த பிறகு 5 வருஷம் அவங்க ஆட்சி. அதே விதத்தில் தாவீது வந்து இங்கே அரசனாக நியமிக்கப்படுறார். 5 வருஷத்துக்கு இல்லை, அவர் ஆயத்தெல்லாம் இஸ்ரவேலை ஆளும்படிக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோத்திரத்துக்கு தான் அவர் ராஜாவாக அமைக்கப்படுறத பார்க்குறோம். ஏன் இங்கே வராரு, ஏன் இப்போ அவர் ராஜாவாக அமைக்கப்படுறது, நமக்கு ஏற்கனவே இந்த கதை படிச்சுட்டு வர்றதுனால தெரியும். சவுல் தான் ராஜாவாக இருந்தார், இப்போ சவுல் இறந்து விட்டார். சவுல் இறந்த பிறகு அந்த பொசிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பொசிஷன் ஓப்பனாக இருக்குது. முதல்ல இருந்த கவர்மெண்ட் ரொம்ப அநேக விதத்தில் ஃபெயிலியர் தான் இல்லைங்களா, இன்னும் நிறைய விதத்தில் ஃபெயிலியர் ஆகி எல்லாம் கடவுள் அதை ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப மோசமாக அவங்க போய் எல்லாம் நல்ல பொற்காலம் வரும் அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு வருது. அச்சேதின் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா எந்த அச்சேதின்னும் இல்லைல்ல, மோசம் மோசமாக போகிற மாதிரி இவர் கடவுள் ரிஜெக்ட் பண்ணி எக்கனாமி கீழே போய் பிலிஸ்தியர்கள்லாம் இவங்களை முறியடித்து அழித்து பார்த்தாங்க. இப்போ தாவீது ஆப்போசிஷன் லீடர், அவர் வந்திருக்கிறார் அந்த கவர்மெண்ட்டு போய் நேர் விரோதமாக சவுலுக்கு ஆப்போசிட்டாக தாவீத நியமிக்கப்படுறத பார்க்குறோம். தாவீது நல்லா நடத்துவாரா, நல்ல வருமா அவருடைய ஆட்சி, இவருடைய ஆட்சியிலேயாவது அச்சேதின் நம்ம பார்ப்போமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இஸ்ரவேல் காணாத பொற்காலம், இது வரைக்கும் காண போகிறதும் இல்லை இன்னமும் காணாத பொற்காலம் இந்த ராஜாவுடைய ஆட்சியில் தான் கிடைக்க போகுது. ஏன் ஆபிராமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இந்த கானான் தேசத்தெல்லாம் உனக்கு கொடுத்து எல்லாரையும் நீ அடக்கி ஆளுவான்ற வாக்குத்தத்தம் தாவீதுடைய அரசாங்கத்தில் நடக்காம அரசாங்கத்துக்கு தான் நடந்துச்சு, வேறு யாருமே அதை அடையலை. எல்லைகளெல்லாம் பிடிச்சி மற்ற சத்ருகளெல்லாம் அடக்கி உடக்கி இஸ்ரவேலில் பொற்காலத்தை பெரிய செழிப்பை, இதுவரைக்கும் இப்படி ஒரு ராஜா ஏற்பட்டதில்லை, இன்னுமே வரப்போற ராஜாங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் தாவீது தான்ற அளவுக்கு ஒரு ஒரு அச்சேதின் நல்லா தாவீதுனால இஸ்ரவேலுக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆனா இப்படி ஒரு ராஜா ஏற்படுவதற்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்துடல, நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்துடல. என்ன, ஆண்டவர் 15 வருஷமாக தாவீத அவருடைய சிச்சை என்ற கல்லூரி, தி ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின், அதில் அவர் ட்ரெயின் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். அவர் கதையை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். சவுலை எப்படி நியமிச்சாங்க, அவர் உயரமாக இருக்கிறாரு, அழகாக இருக்கிறாரு, பலசாலியாக இருக்கிறாரு, அதெல்லாம் பார்த்து நியமிச்சாங்க. ஆனால் தாவீது அவருடைய உள்ளான கேரக்டர் அதுதான் முக்கியம். உள்ளான கேரக்டரை பார்த்து ஆண்டவர் அவர் அருமையாக வடிவமைச்சார். நமக்கு தெரியும் அவர் பராமரிப்பில் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் அவர் வடிவமைச்சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, இந்த அளவுக்கு தாவீது இன்னைக்கு வரணும், வந்து யூ ஷுட் பிகம் த கிரேட்டஸ்ட் கிங், தட் வாஸ் த பிளான் ஆஃப் காட், அதான் கடவுளுடைய சித்தம். என்ன பண்ணார் தாவீத, சின்ன வயசுல நிம்மதியாக ஆட மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவரை பிடிச்சி எடுத்துட்டு வந்து சவுலுக்கு மியூசிக் போடுறதுக்கு கூப்பிட்டு வந்தார். சவுல் பக்கத்திலேயே இருக்கணும், சவுலுக்கு பேய் பிடிக்கும் போதெல்லாம் மியூசிக் போடணும். அந்த பக்கத்திலேயே இருந்து என்ன பண்ணாரு, அங்கே நடக்கிற அரச சபை அந்த கவர்மெண்ட் ஆபரேஷன்ஸ் அதெல்லாம் எப்படி நடக்கும்னு பார்த்து எல்லாம் கத்துக்கிட்டார். வெறும் அதை ஒண்டி கத்துக்கிட்டா பரவாயில்ல, அது கொஞ்சம் வருஷங்கள் கத்துக்கிட்டார், அதை ஒண்டி கத்துக்கிட்டா பத்தாது. இராணுவத்தை பத்தி ராஜாக்கு தெரியும். அதனால என்ன நடந்துச்சு, கோலியாத்தை முறியடிக்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு ஒரு வீரத்தையும் ஆண்டவர் தாவீது கொடுத்தார். அதை பார்த்த சவுல் என்ன பண்ணாரு, தாவீத மிலிட்டரி வேலைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். தாவீது எங்கெங்கெல்லாம் போறாரோ மிலிட்ரியில ஃபேமஸ் ஆகி இராணுவத்தை எப்படி நடத்தணும் என்ன பண்ணணும்னு இராணுவத்தை கத்துக்கிட்டார். அது மாத்திரம் இல்லை, அவர் ட்ரெயின் பண்ணது வெறும் கோர்ட்டை பத்தி இல்லை, பேலஸ்ல கிங் எப்படி நடத்தணும்னு இல்லை, இராணுவத்தை பத்தி கத்துக்கிட்டா மாத்திரம் பத்தாது. ஒரு தலைவனுக்கு ரொம்ப முக்கியமா என்ன வேணும் தெரியுமா, என்ன வேணும், கேரக்டர் வேணும். இப்பெல்லாம் அதான் பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்திருக்கு போன வருஷம், நான் கேசஸ் கிரிமினல் கேசஸ் இருக்கிற லீடர்ஸ் எல்லாத்துக்கும் விசாரிக்கணும்னு கேஸ் வந்திருக்கிறேன். ஏன் நம்ம நாடு தலை மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த திறமை, இந்த திறமை இருக்கலாம், ஜெயிக்கலாம் அவங்க, ஆனால் கேரக்டர் வேணும் தலைவர்களுக்கு. கேரக்டர் இல்லாத நாடு, தலைவர்கள் வச்சிருக்கிற நாடு உருப்படவே உருப்படாது. கேரக்டர் வேணும், அதை விட ஒரு முக்கியம் வேற இல்லை. அந்த கேரக்டர் எப்படி வடிவமைக்கப்படுறது? தாவீதுக்கு அந்த கேரக்டரை வடிவமைக்கப்படணும். எப்படிங்க வடிவமைக்கப்படுறோம்? ஒரு கேரக்டர் எப்படிங்க டெவலப் ஆகுறது? ரோமர் 3:5-3 சொல்லுது, நாம் உபத்திரவங்களிலே பெருமை பாராட்டுகிறோம், இமேன்மை பாராட்டுகிறோம். ஏன்? உபத்திரவங்கள் பாடுகள் பொறுமையை உண்டாக்குறது. பொறுமை, பெர்சிவரன்ஸ் டெவலப்ஸ் கேரக்டர். எப்படி ஒரு மனுஷனுக்கு நல்ல கேரக்டர் வருது தெரியுமா? அவனுக்கு வர கஷ்டங்கள், உபத்திரவங்களை அவன் எப்படி சந்திச்சு மெலிய வரான்றத பொறுத்து தான். தாவீதுக்கு ஆண்டவர் அந்த கேரக்டரை டெவலப் பண்ணணும். அதனால சவுலுடைய பொறாமையை பயன்படுத்தி தாவீது என்ன பண்ணாரு? சொல்லி முடியாத பாடங்கள். 15 தாவீது கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, வாலிப வயசு இங்க இருக்கிற வாலிபருங்க, நீங்க பார்த்து தாவீதை பார்த்து கத்துக்க வேண்டிய பாடம். 30 ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டாரு தாவீதை. கஷ்டம்னா கஷ்டம், கஷ்டம்னா 15 யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருவேளை வாலிபர்களா, நீங்க யோசிக்கலாம், ஏன் எனக்கு வந்து இந்த கஷ்டம்? ஆண்டவரை நம்புறேன் இல்லையா, அவர் வழியில தானே வரேன், சர்ச்சுக்கும் வந்துகிட்டு இருக்கிற எல்லாரும் அவங்க லைஃப் எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்றாங்க, எவ்வளவு அருமையா அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு வந்து ஏன் இந்த கஷ்டங்கள்? தாவீதை நினைச்சு பாருங்க. ஒரு 7 மெய்ப்பனுடைய மெய்ப்பனுக்கு பிறந்து அவரை யாரும் கேர் பண்ணாத சின்ன பையன். ஏன்னா நான் என்ன செஞ்சேன், என்ன போய் பிடிச்சி கூட்டு போய் விரட்டு விரட்டு விரட்டுன்னு ராஜா விரட்டுறாரு. அந்நியாயமா பாடுபட வேண்டியதா இருந்துச்சு. ஏன் அந்த பாடுகள் தாவீதுக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிச்சா? இல்ல, உன்னை பெரிய வேலைக்கு ஆண்டவர் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருப்பா, பெரிய வேலைக்கு உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கார், அதுக்காகத்தான் உனக்கு பாடுதல். நீங்க இந்த சின்ன வயசுல ஏன் பாரம் சுமக்கணும்? இந்த வாலிப வயசுல ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? நீங்க ஒருவேளை ஏன் இந்த பாரம், ஒரு வாலிபன் என்கிட்ட கேட்டார், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, நான் கடவுளுடைய புள்ள, அவர் சபைக்கு வர, ஏன் எனக்கு கொண்டு இந்த கஷ்டம் அப்படின்னா, ரோமர் 12 சொல்லுது, நீ அவருடைய பிள்ளையா இருந்தா நல்ல அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்ல ஸ்கூல்ல போடுவாங்க இல்லைங்களா? சில பேர் மிலிட்டரி ஸ்கூலா பார்த்து போடுவாங்க. ஏன்? ஒழுங்கா டிசிப்ளின் இருக்கட்டும், த ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின். நமக்கே அவ்வளோ ஆசை இருக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா வளரணும்னு, நம்ம அப்பாக்கும் அந்த ஆசை இருக்குது. அவரு டிசிப்ளின் பண்ற விதம் எப்படி தெரியுமா? அவரு நமக்கு எல்லாருக்கும் ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கிறார், அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்ன்றதுக்காக பாடுகளை நமக்கு அனுப்புவார். இந்த வாலிபர்களா, உங்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் ஏன் இந்த பாரம்? தேவ பிள்ளையா இருந்த போது ஏன் பாரம்னா, அப்பா அவங்களை ஸ்கூல்ல போட்டு டிசிப்ளின் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு காலெல்லாம் முடிஞ்சு திரும்பி நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு நடக்கலைன்னா இந்த வேலை, அவர் கொடுக்க போற வேலையை உங்களால செய்யவே முடியாது. அதனாலதான் ரொம்ப முக்கியம் பாடுகள், ரொம்ப அவசியங்க. கடவுள் அதுல தான் கேரக்டர் டெவலப் பண்றது. அந்த கேரக்டர் இல்லாத நம்ம இருக்க முடியாது. ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் இருந்திருக்கு வாலிப நாட்கள்ல. நான் 16-17 வயசுலலாம் 3 தங்கச்சிங்க, 1 தங்கச்சி ஹேண்டிகேப்பு, இன்னும் 2 தங்கச்சிங்களை படிக்க வைக்கணும். எங்க அப்பா பிசினஸ் எல்லாம் போயிடுச்சு, நான் தான் வேலைக்கு போகணும். படிப்பை நிறுத்திட்டாங்க, வேலைக்கு போய் நான் தான் சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போவோம். அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் உங்களுக்கெல்லாம் அம்மா கீழே ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டு அப்பா வந்து 3rd ஃப்ளோரில் அட்மிட்டு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி அவங்கள பார்த்துக்கணும். அப்படியெல்லாம் ஆயிருக்கு வாலிபன் நாட்களில். நான் நினச்சி பார்த்துருக்கேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எவ்வளோ பேர் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, ஏன் வாலிபன் நாட்களில் இந்த கஷ்டம்? ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், அதெல்லாம் அந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு வாழ்க்கையில் கொடுக்காம விட்டா இன்னைக்கு ஒன்றுமே என்னால் எவ்வளோ காரியங்கள் சமாளிச்சே இருக்க முடியாது. அது உங்கள் என்கரேஜ்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். யங் பீப்புளாக இருக்கிறவங்க நினச்சிக்கங்க, உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தா, எவ்வளவு அதிகமா கஷ்டங்கள் இருக்கோ அவ்வளவு சிறப்பு, ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்கு. உண்மை, ரொம்ப உண்மை. அப்படித்தான் கடவுள் பண்றது. யோசிச்சு பாருங்க, யோசிப்பு கதையை யோசிச்சு பாருங்க. முழு எகிப்தையே ஆளணும் பிரைம் மினிஸ்டரா இருந்து. எவ்வளவு கேரக்டர் வேணும், எவ்வளவு திறமை வேணும். ஆனா ஈஸியா அவங்க போட்டுருவாரா? இல்ல என்ன, சொந்த சகோதரங்களே பொறாமையில பிட்டுல தூக்கி போட்டாங்க, வித்து போட்டாங்க. சரி அங்க போய் எங்கேயாவது வேலை செஞ்சு நல்லா பொழைச்சி மேல வரோம் வந்துகிட்டு இருக்கான். அங்க பாண்டிப்போருடைய வயசுனால சொல்ல, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், வாலிபமா நான் என் இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, ஆண்டவர் வழியில நடக்கணும்னு இருந்தவனை பிடிச்சி திருப்பி ஜெயில. அந்த ஜெயிலையும் ஒருத்தன் வரான் கனவு சொல்லி அவனை இது பண்ணி என்ன மறந்துடாதப்பா, ஆனா அவனை எல்லாரும் மறந்துட்டாங்க. 3 வருஷம் யாருமே கண்டுக்கல, ஆனா ஆண்டவர் மறக்கல. ஃபாரோவுக்கு ஒரு கனவு கொடுத்து யாரும் யோசிக்காம இவங்களை ஞாபகப்படுத்தி எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறார். பாருங்களேன், நிக்க வச்சு எடுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த வெளியில வர்றாரு, ஷேவிங் எல்லாம் பண்ணி அந்த டஞ்சியன்ல தான் உள்ளுக்குறுக்கு இருக்கிற அந்த சிறையில தான் மோல்டு பண்ற செதுக்கிறார் இல்லைங்களா. ஒரு ஒரு மனுஷன் ஒரு அழகான சிற்பத்தை செதுக்கணும்னா செதுக்கி 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 அருமையா எடுக்கிற மாதிரி தான் ஆண்டவர் செய்யுது. தாவீது அதைத்தான் செஞ்சு இப்ப 30 வருஷம் பெரிய அரசனாக நிறுத்த போறார். யோசேப்பு அதைதான் செய்யறாரு. உங்க வாழ்க்கையிலையும் கஷ்டங்களை பார்த்து புலம்பாதீங்க, ஆண்டவர் வழிய விட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் அருமையான திட்டத்தை வச்சிருக்காரு, அதை ரெடி பண்றதுக்கு உங்களை செதுக்கிட்டு வர்றார், அது உங்க கேரக்டரை மோல் பண்ணிட்டு வர்றார். வாலிபர்களா இருக்கிறவங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன் அந்த மாதிரி செதுக்கி வரும்போது என்ன அழகா இருக்கு அந்த சிற்பத்தை பார்த்தா. இந்த மாதிரி கேரக்டர் எங்க இருக்க முடியும்? தன்னை இந்த அளவுக்கு துன்பப்படுத்தின சவுலுக்காக துக்கப்படுற ஒரு கேரக்டர் எங்க பார்த்திருக்கிறீங்களா? யோசேப்பை எடுத்து பாருங்க, தன் சகோதரங்க காட்டி கொடுத்தாங்க, பிச்சை எடுத்துட்டு வர்றாங்க, சாப்பாடு இல்ல. நம்மளா இருந்தோம்னா வைக்கிறோம் வாங்கல அவங்களுக்கு அப்படின்னுவோம். 1 கிராம் கசப்பு இல்லையே. நீங்க நன்மை தீமைக்குன்னு செஞ்சீங்க, தேவன் அது எனக்கு நன்மைக்காக மாத்தினார். உங்க மேல எந்த கோபமும் இல்லை. வருமா நமக்கு கேரக்டர் இல்லை, முதிர்ச்சி இல்லை, அதெல்லாம் பாடுகள் தான் கத்துக் கொடுக்கும். தாவீதுக்கு கத்து கொடுத்துச்சு பாருங்க, அந்த பாடுகள் தாவீதுக்கு கொடுத்து அதான் பாக்குறோம். இங்க ஒரு கிராஜுவேட்டாக கடவுளுடைய ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின்ல தேர்ந்தவனாக தாவீது இங்க நிக்கிறார். இங்க நிக்கிறத பாக்குறோம், அவருடைய முதிர்ச்சியை பார்க்கணும். தாவீது அப்போ இவரு ராஜ்யம் இங்க தொடங்குது பாருங்க. அவருடைய முதிர்ச்சி எப்படி பாக்குறோம், அந்த ராஜ்யத்தை வந்து ஒரு தன்னுடைய சொந்த திட்டத்தினால ஒரு ஒரு வியூகத்தினால ஒரு தந்திரத்தினால ஏதாவது கால்குலேட் பண்ணி பிடிக்கலான்னு அவர் பார்க்கல. எல்லா இடத்துலயும் போய் ஒரு கேம்பெயின் போடுவோம், ஒரு ரேலி போடுவோம், சவுல் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணாம பாருங்க, அதை பண்ணாம பாருங்க, இதை பண்ண எனக்கு ஓட்டு போடுங்க, அதெல்லாம் தாவீது பண்ணல. யோசிச்சு பாருங்களேன், நல்ல இப்ப யாரும் ராஜா இல்ல, தன்னைத்தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு தெரியும், தான் தான் ராஜா ஆகணும்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச போதும் நமக்கு இருந்தா உடனே நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு அவசர அவசரமா நைட் நைட்டா ஓடுறாங்க பாருங்க. திடீர் திடீர்னு கூட்டணி. தாவீதுக்கு எந்த அவசரமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, யாராவது போய் பிடிச்சிட போறாங்கன்ற கவலை இல்லை. என்ன பண்றாரு தெரியுமா? முதல் வசனம், ஒரு கிராஜுவேட் அழகா செதுக்கப்பட்ட ஒரு சில்பி, the vessel of God, கடவுள் இந்த மாதிரி மனுஷனை தான் பயன்படுத்துவார். முதல் வசனம் என்ன சொல்லுது? 2:1 இல்ல என்ன பண்றாரு? முதல் நல்ல சந்தர்ப்பம், போய் உடனே பிடிச்சிக்கலாம் அரசு எழுத, நம்மளா இருந்தா எகிரி குதிச்சு ஓடி போய் பிடிக்க பார்ப்போம். முதல்ல அவர் என்ன பண்றாரு? முதல் வசனம் என்ன சொல்லுது?
பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தார்.
இவ்வளோ என்னன்னோ நடந்துகிட்டு இருக்கு அரசியல் விதமா. சவுல் போயாச்சு, இது வேற யாராவது கூட்டணி பண்ணி பிடிச்சிட போறாங்க அரசாங்கத்தை, என்னதானே பண்ணிருக்கார். ஆண்டவர் நல்லா வழி காட்டுறாரு, போகலாம், என்ன இஷ்டத்துக்கு போகலாமே, ஆண்டவர் காட்டுவாரு. குதிச்சு ஓடல, எல்லாம் உணர்ச்சி, அந்த மாம்சம் இதெல்லாம் அடங்கி போய் அவசரம் நமக்கு இருக்குதே, நமக்கு இருக்கிற அவசரத்துல தான் நம்ம குழியில போய் உழுவுறது. இந்த அவசரம் ஆத்திரம் புத்திங்க, அவசர அவசரமா செஞ்சிடணும், பிடிச்சிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், யார யாராவது பண்ணிக்க போறாங்க, அதனால தான் நம்ம நிறைய டைம்ல குழியில உழுவுறது. எந்த அவசரமும் இல்லை. கேள் ஜபம், நான் போகலாமா ஆண்டவரே, போகலாமா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓகே போகலாம். பாருங்க, போகலாம் என்ன உடனே எகிரி குதிச்சு ஓடல, ஐயோ எங்க போகணும்னு நீங்களும் சொல்லுங்க. ஒரு புள்ள ஒரு சார்ந்து இருப்பதுன்றா இப்படித்தான், இந்த டிபெண்ட், லிவிங் இன் த டிபெண்டன்ஸ் ஆஃப் காட். நீங்க சொல்லுங்க எங்க போகணும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி. தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் நமக்கு வர்றது இல்லை ஈஸியா. ஏன் நீதிமொழிகள் நமக்கு சொல்லுது, ஒன்னு சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியில சாராத, நீ எடுக்கிற எல்லா முடிவுகளையும் கர்த்தர் மேல சார்ந்து கர்த்தர் அவரை நினைத்துக்கோர். அக்னாலேஜ் த லார்ட் அப்படின்னா என்ன? இவன் சுய திறமையில சுய சித்தத்துல நான் இதை செஞ்சிருவேன், நான் இதை அடைஞ்சிருவேன், சுய ஞானத்துல உன் உலக சந்தர்ப்பங்கள்ல சார்ந்திராம எல்லாத்துலயும் ஆண்டவரே, ஆண்டவருடைய ஞானத்துல அவருடைய புத்தியில நீ சார்ந்துரு, உன் வழிகளை எல்லாம் செவ்வாய் பண்ணி கொடுப்ப. நமக்கு இருக்கா? இதாங்க முதிர்ச்சி. யுவர் ஹேண்ட் இஸ் சால், நமக்கு சால் குணம் தான். என்ன? ஐயோ, உடனே எல்லா ஜனங்கள்லாம் ஓடுறாங்களே, சாமியல் இன்னும் வரலையே, ஏடுறா புடியா பலிய கொடுறா அப்படின்னு பலிய கொடுத்துட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவசர புத்தி இதான் இருக்குல்ல, கேரக்டர் இல்ல அங்க மனுஷனுக்கு. இது முக்கியம் இல்ல, உடனே ஓடு, உடனே சந்தர்ப்பம். நமக்கும் தான் சந்தர்ப்பம், சுயநலம், அவசரம், பெருமை, இதுதான் நம்மளை கட்டுப்படுத்துது. அப்படி இல்ல, கடவுள் நடத்தணும். என்ன? த கைடன்ஸ் ஆஃப் காட், ஒவ்வொரு விஷயத்திலையும் கைடன்ஸ் ஆஃப் காட். பாருங்களேன், ஒருத்தர் சொல்றாரு, தாவீது இந்த நிச்சயத்துல நடந்துகிட்டது நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொள்கை, ஒரு மாதிரி. ஏன்? நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. அநேக நேரங்களில் தற்காலிகமான காரியங்களை நாம் அவசரமாக செயல்பட்டு செய்வதனால் பெரிய தீங்கு நமக்கு வருகிறது. கடவுளுடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள், அதனுடைய நடத்துதலின்படி நம்ம காரியங்களை செய்யணும்ன்ற நிதானம், முதிர்ச்சி நமக்கு அவ்வளோ ஈஸியாக வர்றதில்லை, நிதானம், கர்த்தருக்காக காத்திருக்கிற நிதான். சங்கீதம் எவ்வளவு சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நமக்கு இருக்கா அந்த குணம்? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும், ஒரு சுயநல சந்தர்ப்பம் ஏற்பட்டா போதும், ஒரு பயம் வந்துட்டா போதுமே, மேலையும் குயிலையும் குதிக்கிறதும் பேசுறதும் கத்துறதும் நம்ம எப்படி பண்றோம்? ஏன்? நோ கேரக்டர், அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். தாமஸ் ஜெஃபர்சன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஒன் ஆஃப் தி ஃபாதர், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவர் கொடுத்த ஆலோசனை, தேர்ட் பிரசிடென்ட் அமெரிக்கா, எந்த முடிவை எடுக்கணும்னாலும் உடனடியாக திடுதிடுப்புன்னு எடுக்காத, யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காத, பத்து எண்ணிட்டு எடு, உடனே செயல்படாது, பத்து எண்ணிட்டு செயல். உலக விஷயத்திலேயே அது ரொம்ப நல்லது தான், ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் எவ்வளோ முக்கியம். ஆண்டவரை கேட்டு நம்ம செயல்படணுமே, நமக்கெல்லாம் என்ன? எல்லாத்தையும் செஞ்சிருவோம், ஒன்றும் முடியலன்னா கடைசியா தான் ஜபம் இல்லைங்களா? ஒன்றும் முடியலன்னா கடைசியா ஜபம். அதனால முடிஞ்சதை செஞ்சிருவோம். இல்லை, முதிர்ச்சி அது இல்லை, அது அவசரம். அதனால தான் நிறைய தப்பு தப்பா போய் உழுவுறது, தப்பு தப்பா நம்ம வாழ்க்கை மாறி போறது, கடைசியா தான் ஜபம். தாவீது தப்பா போயிருக்கலாம், இந்த தப்பா போயிருக்கலாம், ஏன்னா முதிர்ச்சி என்ன, நமக்கு இது இல்லைங்க. அநேக டைம்ல இதான், இங்கதான் நம்ம குறை. முதலாக அவர் ராஜாவாகிற முதல் செயலை எப்படி ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்களேன், ஒரு ஜபத்தோடு. நம்ம வாழ்க்கையில எல்லா இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் இப்படித்தாங்க எடுக்கணும், அவர் அனுபவத்துல கத்துக்கிட்டாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் காலையில எந்திரிச்சு தனக்கே பேசிக்கினார், ஐயோ ஒரு நாள் நான் சாகத்தான் போறேன் இந்த சவுல் கிட்ட இருந்து, அதனால இந்த ஊரை விட்டு போயிருவோன்னு சொல்லி 16 மாசங்கள் அடி வாங்கி உத வாங்கி ஊரெல்லாம் சாம்பலா போய் பிள்ளைங்கள்லாம் போன வழி அவருக்கு தெரியும். அது அந்த அனுபவம் என்ன கத்து கொடுத்துச்சு அவருக்கு? என்னமே சுய சித்தத்துல முடிவெடுக்க கூடாது, சுய புத்தியில சார்ந்து இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில அப்படி அடி வாங்கி இருக்கிறோமா, உத வாங்கி இருக்கிறோமா? அது அநேக அடி வாங்கணும், அப்பத்தான் திருந்துவோம். உண்மை, நாவீதே அப்பதான் திருந்தின, போய் 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 அவசர அவசரமா சொந்த புத்தியில சொந்த அறிவுல சொந்த ஞானத்துல போய் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு வருது. ஒவ்வொன்னு செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது, ஜெபம் பண்ணி யோசிச்சு பார்ப்போம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் காத்திருப்போம். நமக்கு இருக்குதா? ஒரு அவசரம், ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, துடுதுடுன்னு ஓடி போய் விழுந்துடும். ரொம்ப ஆபத்துங்க, ரொம்ப ஆபத்து. அதே நேரத்தில் அப்படித்தான் ஆயிருது, அது ரொம்ப ஆபத்துல போய் முடியும். நானும் அதை கத்துக்கிட்டு தான் வரேன். உங்களை மாதிரி தான் நான் நிறைய டைம் திருப்பின்னு போய் சேமிச்சு உழுந்து பெரிய கஷ்டங்களை நான் பட்டிருக்கிறேன். அது தப்பு. முதிர்ச்சி எது தெரியுமா? ஒவ்வொன்றும் யோசிச்சு நம்ம சொந்த அறிவில் இல்லை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன்ஸ் அவர் சொல்கிறார், அவர் வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கலாம். பாஸ்டர்கிட்ட ஆலோசனை பண்ணலாம். ஆவிக்குரிய உள்ளவங்க உதவிட்டு எனக்கு ஏதாவது தேவைன்னா பாஸ்டர் பாலாகிட்ட நான் கேட்பேன் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆலோசனை பண்ணி யோசிச்சு ஆண்டவர் சித்தம் என்னன்னு யோசிச்சு செய்கிற குணம் வளர்ச்சி முதிர்ச்சி அரசனாக உயர்ந்த இது குணம் அவருக்கு எப்படி வந்துச்சு? அவசரத்தில் பண்ணதுனால இல்லை, கர்த்தர் காத்து ட்ரெயின் ஆனதுனால யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப அருமையா நடக்கும். அது பாத்தீங்கன்னா பராமரிப்பு நமக்கு எல்லா கதவுகளை திறந்து போறது அருமையா தெரியும். நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கிறேன். கடவுள் தான் இது கத்துக்கிட்டார். கடவுளுக்கு காத்திருக்கிறது வந்து டிலே இல்லை. இந்த நேரத்தில் ஜபம்லாம் பண்றதுக்கு நேரம் இல்லை, ஓடிடுவோம் இல்லை, ஓடிடுவோம் அவசரமா பண்ணுவோம் இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்து அவர்கிட்ட வழிநடத்தல தேடுறது வந்து நம்ம போற பாதையினுடைய மேப்பை நம்ம பார்த்துக்கிறது. யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க போய் இங்க இருந்து சென்னைக்கு போனோம்னா நேராக போனா சென்னை வந்துடும்னு போனீங்கன்னா என்ன ஆகும்? நேராக போனா தர்மபுரி தான் வரும், சேலம் வரும், சென்னை வராது. அங்கிருந்து திரும்பணும், ஒரு ரோட்ல திரும்பணும். அந்த ரோடு அவ்வளோ இது இல்லை. அதேராக போனோம், நான் ஒரு வாட்டி போயே போயிட்டு தர்மபுரிக்கு. ஆனால் நின்று மேப்பை பார்த்துருந்தா நாங்கள் போய் காலையில் 11 மணிக்கு வீட்டுக்கு சேர வேண்டியவங்க சீக்கிரம் போயிடலான்னு வேகமாக போய் 4 மணிக்கு தான் போனோம். ஏன் தர்மபுரிக்கு போய் அப்படி சுற்றிக்கிட்டு வேலூர் பக்கம் வந்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நிறைய டைமில் ஆயிடுது. நின்று மேப்பை பார்த்து ஆண்டவரே, ஆக்சுவலாக அவர் நின்று அவர்கிட்ட நேரத்தை கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப ஸ்பீடாக போகலாம், ரொம்ப திறமையாக முன்னேறி போகலாம். அதை விட்டு அவசர அவசரமாக பண்ணோம், சென்னைக்கு போகிற பதில் தர்மபுரியில் தான் போய் நிற்போம். அப்புறம் திருப்பி சுற்றி சுற்றி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தத்தில் சுத்த வச்ச நிலைமை தான் நமக்கு. ஆகவே ரொம்ப முக்கியங்க, இது ரொம்ப முக்கியமான பாடம். ஒருத்தர் சொல்கிறாரு, ஏடபிள்யூ பிங்க், இதை எழுதுகிறவனே, இதை படிக்கிறவர்களே, அதாவது நீங்கள் கேட்குறவர்களே, இந்த ஆவி உங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் இந்த நிலைமையை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யணும், அவர் நடத்தணும், நான் கேட்கணும்ன்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையின் ஆளுகையை கவர்மெண்ட் அவர்கிட்ட டேர்ன் பண்ணியிருக்கிறீங்களா? ஐயோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதை மிஸ் பண்ணுறீங்க, எத்தனை ஆசீர்வாதங்களை இழக்கிறீங்கன்றது கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியல. ஒரு பாட்டு இருக்குது, What a friend we have in Jesus. அந்த பாட்டு எப்படி முடியுது தெரியுமா? Oh, what needless pain we bear, all because we do not carry everything to God in prayer. எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறோம், எவ்வளோ சமாதானம் இல்லாத நிலைமை அனுபவிக்கிறோம், எவ்வளோ வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறோம். ஏன் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஜபத்தில் நம்ம கொண்டு போவாததுனால் தாங்க. வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தாவீது ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுக்குற, எங்க போகணும்னு கத்துக் கொடுக்குறேன், எங்க போகணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு வீடை கட்டிட்டோம், சில விஷயத்துல அவசரப்பட்டு தான் கட்டிட்டோம். அப்புறம் பார்த்தா பேங்க்கார லோன் இல்லைன்னு சொல்லிட்டான், ஒரு ஃப்ளோருக்கு லோன் இல்லைன்னுட்டான். நான் என்ன பண்றது, இஎம்ஐ கட்டணுமே, இப்போ இவ்வளவு இஎம்ஐ கட்டணுமேனு ஒரு 3-4 மாசம் டென்ஷன். டென்ஷன்னா டென்ஷன், ஆனா உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது இல்லை அந்த டென்ஷன். ஏன் பாஸ்டருக்கும் இருக்குமா ஃபைனான்சியல்? ஆமா பாஸ்டருக்கும் இருக்கும். அந்த ஃபைனான்சியல் டென்ஷனில் என்ன பண்ணுறது, 1.5 மாதம் இஎம்ஐ கட்டணும், அவர் லோன் கொடுக்குறான்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கெல்லாம் நம்ம லோன் எடுத்துருக்குறோம் இல்லையா என் பேரில், அதனால அது குவாலிஃபிகேஷன் இல்லைன்ட்டான், எலிஜிபிலிட்டி முடிஞ்சு போச்சுன்ட்டான், வேற பேங்க் மேனேஜர் மாறினதுனால. என்ன பண்ணுறது, 3-4 மாதம் 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 எப்படி கட்டுவேன் நான், ஒரே டென்ஷன் தான். என்ன டென்ஷன், அந்த டென்ஷனில் அவசரமாக ஏதாவது பண்ணணும்னு வருது. அவசரமா ஓகே, ஒரு வீடை வித்துடலாமா அப்படின்னு யோசனை வருது. இன்னொன்று ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது. என்ன, இன்னொரு ஜாப், நல்ல ஜாப், நல்ல இஎம்ஐலாம் பார்த்துக்கலாம், ஒரு அருமையான சேல்ரி ஹைக், அதெல்லாம் போயிட்டோம்னா அருமையா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா ஜாயின் பண்ணிட்டோம்னா அருமையா நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் சபைக்கு டைமிங்க்கு பிரச்சனை ஆகுமே, இந்த மாதிரி ஃப்ரீடம் இருக்குமா, அந்த பிரச்சனை இருக்கு. அது பிரச்சனை இருந்தால் இது இருக்குதே, என்ன பண்ணுறது, எப்படி சமாளிப்ப, எப்படி சமாளிப்ப? 4 மாதம் டென்ஷன் தான், முடிவு பண்ண கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் கரத்தில் வச்சு ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். அவர் காத்திருப்போம், அவசரப்பட்டு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கவனமாக ஆண்டவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாதம் மாதம் ஒரு அற்புத வாழ்க்கை தான். எப்படி தான் இஎம்ஐ கட்டணும்னு தெரியல, மாதம் மாதம் எப்படியோ ஒன்று வரும், ஒரு இன்சென்டிவ் வரும், ஒரு இது வரும். திடீர்னு போன மாதம் இந்த மாதம் போச்சுடான்னு நினச்சேன், பார்த்தா திடீர்னு எஸ்எம்எஸ் வருது, ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தா ஒரு ஆனுவல் இதனால ஒரு நல்ல ரேட்டிங் வந்ததுனால ஒரு இது அப்படி வந்துகிட்டே போச்சு. மாசம் மாசம் ஆடு காத்திருப்போம் காத்திருப்போம், அவரை நம்பி இருப்போம், அவர் இல்லாமல் முடிவெடுக்கக்கூடாது. ஜாப்ல கூட்டுக்கிட்டே இருக்காங்க, வரீங்களா ஜாயின் பண்றீங்களா, நல்ல சேலரி கொடுக்குறோமேன்னு. இதை விட்டு போலாமா, விட்டு போலாம் இல்ல, ஆண்டவர் சொல்லட்டும், ஆண்டவர் காட்டுட்டோம். அப்படியே போயிட்டு இருந்த போன வாரம் இதே தான் தாங்கி டார்ச்சர் தான் உள்ளுக்குள்ள இல்லைங்களா, எவ்வளவு டோன்லாம் கட்டணும்னா. போன வாரம் எங்க பாஸ் கூப்பிட்டு இதுல இருந்து கூப்பிடுறாரு, கூப்பிட்டு தேங்க்யூ ஃபார், ஏன்னா ஆனுவலா முடியுது இல்லையா, உங்க எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்க ரொம்ப இது பண்றோம்னா, இவ்வளோ வருஷம் இதுலாக யாரும் அப்ரிசியேட் பண்ணலாம், ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டிருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு வி ஹவ் டிசைடட் டு கிவ் யூ அ ப்ரொமோஷன் அப்படின்றாங்க. என்ன பண்றதுன்னு போனை வச்சுட்டு அழுதே அழுதுட்டேன் இல்லைங்களா. தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் வி வெயிட் ஃபார் த லார்ட். அவசரப்படாம ஓடாம அவர்கிட்ட உண்மையா இருந்து அவர் வேலையில இது பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அற்புதங்கள் நடக்குதுங்க. இந்த அற்புதம் நான் எதிரே பார்க்கலையே, எப்படி நடக்குது இது? மூணு நாலு மாசம் எப்படி ஓட்டிட்டு வந்தேன், இப்போ இந்த மாசத்துல இருந்து இந்த மாசத்துல என்ன பண்ணுவேன்னு யோசிக்கும் போது இது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. நோ, இட் ஹேப்பன்ஸ், வெயிட் ஃபார் த லார்ட். கர்த்தரை காத்துருங்க, அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. இதை படிச்சுக்கணும் நம்ம. ஓகே, தாவீதுக்கு எப்ரோனுக்கு போக சொல்றாரு. ஏன் எப்ரோனுக்கு, எப்ரோனுக்கு ஏன் போகணும்? தான் பல பகுதியெல்லாம் நம்ம படிச்சு மனசுல ஸ்டோர் பண்ணிட்டு வந்தோம்னா எப்ரோன் கனெக்ட் பண்ண முடியும், எவ்வளோ போக முடியும். இதெல்லாம் பேருங்க, ஊர் பேருங்க வந்து சும்மா கொடுக்கல, இதெல்லாம் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் முக்கியத்துவம் இருக்குது இல்லைங்களா. பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து அவன் பொக்கிஷன்ல கொடுக்குறான் போது என்ன, நம்ம படிச்சதெல்லாம் மனசுல வைக்கணும். பழைய பாடல ஆப்ராம் அங்க போனாரு, எப்ரோனுக்கு போனாருன்னா என்னத்துக்கு, அது மனசுல வச்சுக்கணும். ஏன்னா போக போக படிக்க நமக்கு உதவும். யோசிச்சு பாருங்க, ஏன்னா எப்ரோன் என்ன, இது சாதாரணப்பட்ட இடம் இல்லை, சாதாரணப்பட்ட இடம் இல்லை. ஏன் எப்ரோன் மக்கள் எப்ரோன்ல போ, அங்க உன்ன அபிஷேகம் பண்ணுவாங்க? ஏன்னா இஸ்ரேலுக்கு எப்ரோன் வந்து ஒரு முக்கியமான நகரம். நமக்கு எப்படி டெல்லி ஒரு முக்கியமான நகரமோ, ஏன்னா டெல்லியில ஏதாவது நடந்துச்சுன்னா முழு தேசத்தையும் பாதிக்கும் இல்லைங்களா. இப்ப எலெக்ஷன் நடந்தது எப்படி முழு தேசத்தை பாதிக்குது, அந்த மாதிரி எப்ரோன் ஒரு முக்கியமான நகரம். முதல் முதல் ஆப்ரஹாம் அவர் அங்க குடியிருந்தார், மம்ரே, ஓக் ஆஃப் மம்ரேல குடியிருந்தார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் வந்து முழு கானான் தேசத்தையும் ஆப்ராம் கொடுக்கிறார். ஆனா அந்த தேசத்தில் ஆப்ராம் அவருடைய ஆயுசுல சொந்தமாக்கிக்கிட்ட ஒரே இடம் அவர் மனைவிக்கும் அவருக்கும் வாங்கின கல்ற இடம் தான், த கேவ் ஆஃப் மக்ஃபெலா, கேவ் ஆஃப் மக்ஃபெலா. அதான் மூதாதையர்களுடைய கல்ற இடம். ஆதியாமோ 23 அதிகாரத்துல ஒரு முழு அதிகாரமே இந்த இடத்தை எப்படி வாங்கினாருன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம் இது, ஏன்னா முழு கானான் தேசத்திலயும் ஆபிரகாம் சாகும் போது அவருக்கு சொந்தமா இருந்த ஒரே இடம் அதான் இந்த ஃபுட் ஹோல்டுன்னுவாங்க. ஏதாவது ஒன்ன முழுசா சொந்தமாக்கணும்னா நம்ம காலை வைக்கணுவாங்க இல்லைங்களா, அந்த அவர் கால் வச்ச இடம், அவர் சொந்தமாக்கின ஒரே இடம் அதான். அந்த இடத்தை சொந்தமாக்கும் போது முழு தேசத்தையும் உனக்காக கொடுப்ப அப்படின்னாரு. அதுதான் ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூதர்களுக்கு அந்த இடம். அங்கதான் சாராவை அடக்கம் பண்ணாரு, அங்கதான் அவரை அடக்கம் பண்ணாங்க. அதை வந்து பாருங்க, அவர் அந்த இடத்துல வச்சுதான் அது, அங்கதான் ஐசாக் அடக்கம் பண்ணாங்க. யோசேப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், எகிப்துக்கு போயிட்டார், போயிட்டு அவருடைய செத்து போன பிறகு அவர் எலும்பெல்லாம் வச்சிருந்தாங்க, புதைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தார். என்ன சொன்னார் தெரியுமா, ஆண்டவர் அவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார், நமக்குன்னு பூமியை கொடுப்பார், அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி உங்களை இந்த ஊர்ல இருந்து கூட்டு போவார், அப்போ எலும்புகளை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் எங்க புதைக்கணும் தெரியுமா, எப்ரோன்ல போதைங்க, அங்கதான் அந்த மூதாதையர்களுடைய கல்ற இருக்கு, நம்முடைய கால் வச்ச இடம். ஆண்டவர் இந்த பூமியை வாக்கு தத்துவமா கொடுக்கறன்னு இடம், அவங்க எல்லாம் நம்பி செத்தவங்க, இந்த தேசத்தை நம்ம கொடுப்பாருன்னு அங்கதான் அடக்கம் பண்ணாங்க எல்லாரையும். அங்கதான் அடக்கம் பண்ண அந்த கேவ் ஆஃப் மக்ஃபெலா, த ஃபுட் பிரிண்ட், த ஃபுட் ஹோல்ட் ஆஃப் கேன். இன்னைக்கும் கூகுளில் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரஹாமுடைய சிமெட்ரின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா அது பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் இன்னைக்கு. முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் காலாகாலமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க, அது எங்களுது, ஆபிரஹாம் அவங்களும் கொண்டாடுவாங்க இல்லையா, எங்களுது, எங்கள் பூமி, எங்கள் பூமி. இன்னைக்கும் அந்த கல்ற பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் அது இருக்கு. அது மாத்திரம் இல்லை, ஆபிரஹாம் வந்து அவர் தப்பா போய் கானான் தேசத்துக்குள்ள வந்தாரு, அவருக்கும் சோதனை இருந்துச்சு, ஃபுல்லா பார்த்தா பஞ்சம் இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணாரு, பின்வாங்கி இந்த மாதிரி ஜபம்லாம் பண்ணாம இவர் ஜிக்லாக்கு ஓடின மாதிரி அவரும் எகிப்துக்குள்ள ஓடிட்டார். எகிப்துக்குள்ள ஓடி அங்கேயும் ஒரு வஞ்சனையான வாழ்க்கை அவரும் வாழ்ந்தார். என்ன வாழ்ந்தாரு, சாராவை தங்கச்சின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், சாரோ அந்த அம்மா அழகா இருக்குன்னு பிடிச்சி எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டார். ஆண்டவர் வாதை அமைச்சு அதுக்கப்புறம் சாரோ வந்து அவரை துரத்தி விட்டார். துரத்தி விடும்போது அவர் ஒரு மனம் திரும்பி வந்து திருப்பியும் அங்கே ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரோடு ஒப்புருவானார். எந்த இடத்துல தெரியுமா, ஹெப்ரோன்ல தான் ஒப்புருவானார். இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன்ஸ் இந்த இடத்துக்கு இருக்குது. ஏன் தாவீதை ஹெப்ரோனுக்கு போக சொல்லணும், இப்போதான் பின்வாங்கி போய் புதுப்பித்து வந்த தாவீதை தன்னோடு ஐக்கியத்தில் வாழ்வதற்காக, தன்னுடைய ஐக்கியத்தினால் வாழுகிற வாழ்க்கையில் வருகிற சிறப்பு பாக்கியம் மகிமை என்ன என்றதை காட்டத்துக்காக அந்த இடத்துக்கு வா. கானான் தேசத்தை ஆபிரகாம் இதை கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் பண்ண அந்த கால் வச்ச பூமியில் இடத்துல தான் நீ ஆரம்பிக்கணும். ஏன், உன் மூலமாக தான் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். என்ன அதிசயங்கள் இருக்கு பாருங்களேன், உன் மூலமாக தான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஹெப்ரோனுக்கு போ, ஹெப்ரோனுக்கு போ. எவ்வளோ அருமை அந்த இடத்துக்கு வர சொல்றது. ஓகே, தாவீது அங்கே போறாரு. தாவீது அங்கே போன உடனே அவருடைய மனைவிகளோடு போறாரு. அங்கே பாருங்க, ஒரு ஒரு மனைவிகள் அப்படின்னு வருது, அது ஒரு பிரச்சனையா அவருக்கு மாறும். அது மாதிரி தன்னோடு இருந்த மக்களோடு, எல்லா மக்களோடு போறாங்க. தன்னோடு உபத்திரவத்தில் அலைந்து திரிந்தவங்க தான் இப்போ உயர்த்தப்பட்டு மகிமைப்படும் போது அவர்களோடும் அவங்களும் இருக்கணும். அவங்க கூட இயேசு புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வரும்போது, அவர்களோடு நாம் பாடுபட்டால் அவரோடு நாம் மகிமையும் படுவோம் இல்லைங்களா. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவரோடு மகிமையும் படுவோம். மகிமை வரப்போது பாருங்க பாடி, ஆப்பிள் மகிமை எல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய மகிமை வரப்போது. சரி, அங்கே போறாரு. நாலாவது வசனத்தில் போனோன்னா என்ன பார்க்குறோம், யூதா ஜனங்கள் அவர்களை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அவரை அபிஷேகம் பண்ணுறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரை அபிஷேகம் பண்ணுறாங்க. நாலாவது வசனம் படிங்கள.
அப்பொழுது தாவீதின் யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்.
ஒரு பெரிய பைபிள் ஆத்தர் சொல்றாரு, இந்த வசனத்தை வந்து நல்லா சுத்தி ஸ்டார் போட்டுக்கோங்க, ரெட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான வசனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு மானுமெண்டல் சிக்னிபிகன்ஸ், அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு, சரித்திர நிகழ்வு இங்க ஏற்படுகிறது அப்படின்லாம் அவர் பேசிட்டே இருந்தார். நாம் பார்த்தா என்ன இருக்குது இங்க, அவரை வந்து அபிஷேகம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. அது ஏன் அவ்வளவு பெருசா சொல்லுன்னா, அவருக்கு ஒரு பெரிய இராணுவமா ஏற்பட்டுருச்சு. இல்ல சாலம் அதெல்லாம் எதிர்காலத்துல வரப்போகுது. இல்ல அவருக்கு ஒரு பெரிய ஒரு சாலமன் காலம் மாதிரி பெரிய பொக்கிஷங்களும் ராஜ்யமா கிடைச்சிச்சு. ஒன்னும் அதிசயமா தெரியலையே, என்ன பெருசா இருக்குது, என்ன பெருசா இருக்குதுன்னா, அவர் கால்நடை வைக்கிற அந்த இடத்தில் வந்து அவர் அபிஷேகம் பண்ண இந்த பார்க்கறதுக்கு இது சின்ன கடுகு விதை மாதிரி இருக்கலாம். இங்கத்தான் ஆரம்பிச்சிச்சு அவர் ராஜ்யம். இந்த கடுகு விதை என்ன ஆகும், அது விதைக்கும் போது ஒன்றும் விசேஷமாக இருக்காது பார்க்கறதுக்கு, ஆனால் அது வளர்ந்து 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 பெரிய மரமாக மாறுற மாதிரி தான் கடுகுவது. பார்க்கறதுக்கு அது ரொம்ப விசேஷமாக இல்லை. ஆனால் இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது உலகத்திலேயே சிறந்த அரசனாக வளர்ந்து வருவார், வளர்ந்து வருவார். இப்போ 12 கோத்திரங்கள் அவரை நிராகரிச்சிருக்கலாம், ஒரே ஒரு கோத்திரம் தான் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கலாம் பாருங்களேன். ஆனால் கூடிய சீக்கிரம் மற்ற எல்லா கோத்திரங்களும் வரும். ஏன், ஊரில் இருக்கிற எல்லா ராஜாங்களும் வருவாங்க. அவர் கட்டி அவருடைய மகன் கட்டின சாம்ராஜ்யத்தை பார்க்கறதுக்கு எங்கெங்கிருந்தோ வருவாங்க உலகத்தில் இருந்தெல்லாம். ஏன், தென்தேசத்து ராணி உலகத்திலேயே ரொம்ப ரிச் ராணி அந்த அம்மா கிளம்பி வருது. எவ்வளோ நாள் பிரயாணம் பண்ணப்பட்டு வந்து சாலமனுடைய மகிமையை பார்த்து என்ன ஆச்சு அந்த அம்மாவுக்கு, தமிழ் என்ன போட்டிருக்கு, மூச்சடைச்சு போச்சு, மூச்சடைச்சு போச்சு. எனக்கு எவ்வளவோ சொன்னாங்க, ஆனால் இது வார்த்தையில் சொல்ல முடியுமா, அந்த அவ்வளோ சொன்னாலும் இங்க இருக்கிறத பாதி கூட சொல்லலை. அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கட்டுகிற கடுகு விதை இங்கத்தான் ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். ஒரு தேச ஒரு பெரிய பெரிய தேச பிரமுகர்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு ராஜ்யமாக தேசமாக இது மாறப்போகுது. ஆனால் அதெல்லாம் ஆரம்பிச்சது எங்க, இந்த வசனம். திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த மஸ்டர்ட் சீட், கடுகு விதை. ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பிச்சிருச்சு. இதே தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஏசு கிறிஸ்துவுடைய ராஜ்யமும் இப்படித்தான் சின்னதாக தான் ஆரம்பிக்கும், சின்னதா மத்தேயுல நம்ம படிச்சிருக்கிறோம், சின்னதா தான், விசேஷமா இருக்காது. ஆனா நம்ம மறக்க கூடாது, நம்ம எப்ரோன் ஸ்டேஜ்ல இருக்கிறோம் ஒரு போதும் டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. ஏன், அந்த ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. கால்நடை வைக்கிற பூமி எது, நமக்கு இருக்கிற எப்ரோன் எது தெரியுமா, பரலோகம். அந்த பரலோகத்தில் அவர் உயர்த்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமமாக சகலத்தையும் அவர் பாதத்தில் போடுவதற்காக அவர் உட்கார்ந்துட்டார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு ரெடி ஆயிட்டார். எப்ரோனை பிடிச்சிட்டா மற்றதெல்லாம் வந்துடும். எப்ரோன்ல உயர்ந்துட்டா மற்றதெல்லாம் இன்னும் டைம் தான், சீக்கிரம் வந்துடும். அதே மாதிரி பரலோகத்தில் உயர்த்தப்பட்ட இயேசுக்கு எல்லாமே அவர் காலடியில் வரப்போகிறது. அதுதான் இது காட்டுது பாருங்களா, அதுதான் காட்டுது. நம்ம ஒரு சின்ன சமுதாயமா வாழலாம், ஆனா நம்ம அந்த ஆப்பிள் காரணங்க இன்வெஸ்ட் பண்ண ஆளுங்க ஆரம்பத்திலேயே முன்னறிவோடு பார்த்து இது பெருசா வரப்போதுறான்னு சொல்லி அதுல போட்டு தன்னுடைய முதலீடெல்லாம் போட்டாங்க. அந்த பார்வை நமக்கு இருக்குதா, யோசிச்சு பாருங்க, அந்த பார்வை நமக்கு இருக்குதா? இந்த ராஜ்யம், இந்த எப்ரோன் பரலோகத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு, அவர் எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமம் சூட்டப்பட்டிருக்கு, எல்லாமே அவர் காலடியில் வரப்போகிறது, அவர் உயர்வாக ஆள போறார், அவர் ஆளும் போது அவரோடு நம்ம இப்ப பாடுபட்டோம்னா, அவர் ராஜ்யத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவரோடு நாம் மகிமைப்பட போறோம். அன்னைக்கு அதெல்லாம் முன்னறிவோடு பார்த்தவங்க எல்லாம் தங்களுக்கு இருந்ததெல்லாம் எடுத்துட்டு போய் போட்டாங்க ஆப்பிள்ல. ஏன்னா நாளைக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரமேன்னு சொல்லு. நமக்கு அந்த அறிவு இருந்தா தேவராஜ்யத்துக்காக எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்ம நேரத்தையும் வாழ்க்கையும் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. டுடே இன்னைக்கு அந்த பார்வை, தொலைதூர பார்வை நமக்கு இருக்கா? இன்னைக்கு தேசங்கள்லாம் அவருக்கு விரோதமா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கலாம், இயேசுவை பத்தி யாரு மேலேயும் அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் ராஜ்யம் வளரப்போகுது, மிக 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 பெருசாக, மிக மிக ஐஸ்வர்யம் உள்ளவராக, ஐஸ்வர்யம் உள்ள ராஜ்யமாக வளரப்போகுது. இன்னைக்கு வந்து உலக மக்கள் இயேசுவா ஒரு சர்ச்சா அதெல்லாம் வேஸ்டா பாக்குறாங்க. அன்னைக்கு அந்த கேரேஜ் பசங்களை பார்த்து கேலி பண்ண மாதிரி, அதை ஒன்றும் அவருக்கு போய் ஒப்பு கொடுக்கறது, அவர்ல போய் இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட், எந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சீப். ஆனா ஜான் ரொனால்ட் வேன் உட்காந்து அழுதா இருப்பாருங்க, $500 எடுத்துக்கிட்டோமே இன்வெஸ்ட் பண்ணாம அப்படின்னு. அந்த மாதிரி நித்தியமெல்லாம் அழுகிறவங்க இருப்பாங்க. நம்ம அப்படி ஆயிடக்கூடாது, நம்ம அப்படி ஆயிடக்கூடாது. இந்த ராஜ்யம் தான் ஜெயிக்க போறோம். நம்மளால சிந்திக்க முடியாம யோசிக்க முடியாம மகிமையில வரப்போம். அந்த ராஜ்யம் நித்தியம், அங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஒரு ஷேர்ஸும் நித்தியம் வேல்யூ இருக்க போதுங்க. அவர் சொல்றாரு, என் ராஜ்யத்துக்காக ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கொடுக்கறவனும் வெகுமதி இல்லாம போக மாட்டான்ற. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு முயற்சி, ஒவ்வொரு தியாகம், ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆயிரம் பல ஆயிரம் மடங்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த ராஜ்யத்துக்காக நீங்க உழைக்கிறீங்களா? இன்னைக்கு எப்ரோன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு அந்த ராஜ்யம். 11 கோத்திரங்கள் அது ஏத்துக்கல தான், ஒரே ஒரு கோத்திரம் தான் ஏத்துக்கிட்டு எப்ரோன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆனா அந்த ராஜ்யம் வளரும், ராஜ்யம் பெருசா வளரும். நம்ம அதை பார்க்குற மக்களா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மக்களா? நம்ம யோசிச்சு பாருங்கள், அதை இன்வெஸ்ட் பண்ணுற மக்களா? ஒரு நாள் வரப்போகுது, உலகமே மூச்சடிச்சு போகிற ஒரு நாள் வரப்போகுது அந்த ராஜ்யத்தின் மகிமையை பார்த்து. நம்ம வேறு தலைப்பெல்லாம் பார்க்குறது நேரம் இல்லை, இதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டோம். ஜெபம் பண்ணுங்க. அருமையான ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் படித்த இந்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து படித்தால் நாங்கள் மிகவும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். உம்முடைய தாசனாகிய தாவீதை நீர் எப்படி வழி நடத்தி இருக்கிறீர்? எங்கேயோ இருந்த அந்த பையனை பிடித்து அவனை தயார் செய்து வாலிபங்கள்ல மிகப்பெரிய பாரங்களை அவன் அனுபவிக்கும்படி, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி, என் வாழ்க்கை கசந்து போச்சேன்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும், அப்பா இந்த நாளில் அந்த தாவீது திரும்பி பார்க்கும்போது இந்த பகுதியிலிருந்து எவ்வளோ அருமையான குணசாலியாக, ஒரு நல்ல சிற்பி, ஒரு அருமையான கேரக்டரை மோல்ட் பண்ண மாதிரி அவரை மோல்ட் பண்ணி உமேல் சார்ந்த ஒரு ராஜாவாக, சுய வீராப்புலையும் பெருமையிலையும் அகந்தையிலையும் செய்கிற ஒரு சவுலாக இல்லாமல் கர்த்தரில் சார்ந்த ஒரு ராஜாவாக அவரை பார்க்கிறோம், முதிர்ச்சி அடைந்த ஒரு ராஜாவாக பார்க்கிறோம் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையிலையும் நீர் அதை தான் செய்கிறீர்கள், எங்கள் இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கையிலையும் அதை தான் செய்கிறீர்கள். சில பேர் படுகிற கஷ்டங்களை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே, ஆனால் அவர்களுக்கு நீர் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர். அவர்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகம் அடைய உதவி செய்யும். நாங்கள் எல்லோரும் அதோ அந்த ஆப்பிள் கதையில பார்த்த மாதிரி ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இன்னைக்கு ஒரு கேரேஜ் நிலைமையில இருக்கலாம், உம்முடைய ராஜ்யம் அந்த எப்ரோன் நிலையில இருக்கலாம், நாங்கள் யாருமே அதனால் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அதில் எங்களுடைய வாழ்க்கையை பவுல் சொல்ற மாதிரி நாம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாய் போகாது என்பதை அறிந்து உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் அதிக அதிகமாய் கர்த்தருக்காக உழைக்கிற மக்களாக இருக்க, உமக்குள்ள வளர, ராஜ்யத்துல வளர எங்களுக்கு எல்லோருக்கும் ஊக்கத்தை தாரும் ஆண்டவரே. எங்களோடு பேசும் இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோடு இந்த கூட்டம்